இப்பொழுது போன தரம் படித்ததோட தொடர்புடையது என்னது, பன்றி குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம், அது போன தரம் பார்த்தோம். இப்ப என்ன பண்ணான்னு கேட்ட, அந்த பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்குகிறார், மாண்புமிகு அமைச்சராய் ஆக்குகிறார். அப்படி ஒரு விளையாட்டு, பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலம், 12 குட்டி, அந்த 12 குட்டியும் முன்ன செய்த தவத்தினாலே, தவத்தினுடைய குறையினாலே பன்றி குட்டியா பிறந்து ஒரு கால எல்லை பிறகு அது மந்திரிகளாக ஆகி பெருமானுடைய திருவுருளை அடைவதற்கான அமைப்பு பெற்றது. அதுல பன்றி குட்டிக்கு முளை கொடுத்தது முன்ன வரலாற்று சொன்னார். இப்ப அது மந்திரிகளாக பெறுவது சொல்றது. இதுல வந்து கதையில ஒண்ணும் இல்லை, சின்ன பன்றி குட்டிகள்லாம் இப்படி வந்து மனித இனமாக வளர்ந்தது, தலை மட்டும் அந்த பன்றி குட்டியினுடைய முகம், உடம்பெல்லாம் உடம்பு முகம் அப்படி. இதுகள்லாம் பாருங்க, மந்திரிகளாக ஆக்கினார், எப்படி ஆக்கினார், நேர கனவுல போய் சொன்னார், எப்பா ஒரு 12 பேர் இருக்கிறாங்க, ஓ அமைச்சர வேலை சேர்த்துங்க. அது எதனா இன்ன செஞ்சாதான் நான் கூட்டணிங்கிறதுக்கு அப்படி சேர்க்கல அல்லவா, இவருக்கு ஒண்ணும் கூட்டணி போய் அதனால செய்யணுமா இல்ல, இந்த 12 பேர் நல்லவர் இருந்தா உனக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு, தனக்கு நல்லதுக்காக செய்யல. என்னதுல இன்னொரு 2 மந்திரி குடு, இன்னொரு 2 மந்திரி குடுலாம், அதெல்லாம் 21st century வச்சுங்க. இந்த மந்திரி எல்லாம் தகுதி இருக்குது, அவனை வச்சா நீ நன்றாக இருப்பாய், நாடு நன்றாக இருக்கும், அதுக்காக மந்திரி. சரி பனிமான் சொன்னா உடனே மந்திரி ஆக்குனாங்க, அவ்வளவுதான். இதுதான் கதை, இன்னைக்கு இருக்கிற கதை என்ன ரொம்ப அவ்வளவுதான் சொன்னாங்க. கனவுல சொன்னார், சொன்னேன் பாண்டியன் ஏற்றுக்கொண்டா உடனே அமைச்சர்கள் ஆனால் ஆயிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு படலமே இருக்குது, நீ படிக்கிறதா தான் படலம். அப்படியான அந்த படலத்துல என்னதான் இருக்கிறது இப்ப சொல்ல வேணாம், படிச்சுட்டு வருவோம். தந்தை தாய் இழந்து அலமறு குருளையை, தாயாய் வந்து நாயகன் முளை கொடுத்து அருளிய வகை இது. இது நாடிக்கிட்டு சொல்லியிருக்கிறோம். நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஒரு ஒரு நாயனாருடைய வரலாற்று இறுதியில நான் இதுவரை சொன்னேன், இதுவரை இந்த நாயனாரை, இனி அடுத்த நாயனாரை சொல்லுவேன்னு அவர் இறுதியில சொன்னார். திருவிளையாடப்படன் ஆசிரியர் ஒவ்வொரு பள்ளத்துடைய தொடக்கத்துல சொல்லுவார், இதுவரைக்கும் நாம இதை படித்தோம், இனிமே இதை படிக்கப்படும். அவர் இறுதியில் கூறினார், இவர் தொடக்கத்தில் கூறினார். இது ரெண்டு பேர்த்து இருக்கிறது. கந்த புராணத்துக்கு இது வந்தே இல்லை, ஏன், ஒரே கதையா போச்சு. இருக்கிற 3 புராணம் நமக்கு சைவர்களுக்கு, 3 புராணத்தை ரொம்ப அருமையா படிக்கணும்னு சொல்லுவாங்க. திருநீர் பூசன நெத்தியா இருந்தா பெரிய புராணம் படிக்கணும், அடியவர் பெருமை தெரிவதற்கு. திருவிளையாளர் புராணம் படிக்கணும், ஆண்டவன் பெருமை தெரிவதற்கு. கந்த புராணம் படிக்கணும், எதற்கு, ஒரு தகுதி வந்த பிறகு தில்லு முள்ளு பண்ணானா அவன் செத்தே போடுவான். சிவபெருமான் நல்ல தகுதி வாய்ந்தவன், ஆனா தில்லு முள்ளு வந்தது செத்தே போடும். கந்த புராணம் படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப அருமையா. 3 புராணமும் ரொம்ப அருமையா, நெற்றிக்கண் ஆகும், ஆண்டவனுடைய நெற்றிக்கண். அப்போ வலதுகன் சூரியன் எது பெரிய புராணம், இடதுகன் எது சந்திர மரபு, எனவே திருவிழா புராணம். நெற்றிக்கண் எது, அங்கிருந்து தோன்றிய பிள்ளை கந்த புராணம். 3 கண்ணும் என்று சொல்லுவேன். நான் இன்னொன்னு கூட சொல்றது உண்டு, குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொல்லுவேன். இந்த 3 புராணம் எது, குரு கந்த புராணம். ஏன், முருகப்பெருமானி தந்தைக்கு குருவாக இருந்த, அசுர குரு பல்வேறு உபதேசம் செய்திருக்கிறார், யாருக்கு, அந்த சூரபதுமன் போன்றவர்களுக்கு. மாயை உபதேசம் பண்ணியிருக்கார், சதீசி உபதேசம் பண்றார். நீங்க கந்த புராணத்தில் காணும் உபதேசங்கள் என்று ஒரு பிஹெச்டி பண்ணலாம், உபதேசங்கள் அவ்வளவு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்றாங்க. அதனால அது குரு லிங்கம் திருவிளையாளர் பானம் எல்லாம் அந்த சிவலிங்க திருமணித்தான். இது மாதிரி மாமனாக வந்து பண்டிகை குட்டிக்கு மலை கொடுத்து இப்படி எல்லாம் மந்திர இப்படி எல்லாம் போனது லிங்கம். அடுத்தது தெரியும் எது, சங்கமம் பெரிய புராணம். எனவே குருலிங்க சங்கம் வழிபாடு 3 வழிபாட்டையும் விளக்குவது இந்த 3 புராணங்கள். அதனால சைவர்கள் ரொம்ப அருமையா படிக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஆகவே இந்த 2 புராணங்கள்ல இந்த மாதிரி சொல்றோம். கந்த புராணம் அப்படி சொல்ல வேண்டிய அமைப்பு இல்லை, ஏன்னா ஒரே வரலாறு எடுத்துக்கொண்டு போனதுனால இதுவரை இது சொன்னேன், இனி நான் சொல்ல போகிறேங்கிறது பேச்சு கிடையாது. எனவே இப்ப இதுவரைக்கும் என்ன சொன்னோம், தந்தை தாயிழந்து அலமறு குருடையை, தாயும் தந்தையும் இழந்து அந்த தவித்துக் கொண்டிருந்த பன்றி குட்டிகளுக்கு தாயாய் சுக்கநாத பெருமான் தாயாக வந்து நாயகன் முறை கொடுத்தரும் சூழ்ச்சி திறன் வேண்டும். அதுபோல ஒரு ஆசிரியனுக்கு சூழ்ச்சி திறன் வேண்டும். இந்த பாடத்தை இந்த நேரத்தில் இப்படி எடுக்கும் போது எல்லா பையனும் கவனிக்கணும்னா என்ன செய்யணும்? எவனால ஆண்டவன் கல்வி படிக்கிறாங்கிறது எப்படி தெரியணும்? அந்தந்த துறையிலும் நுணுகிய அறிவு கொண்டு அந்த அமைப்பை காக்கிறது. ஆகவே மந்திரராகி நல்ல சூழ்ச்சி திறன் உடையவர்களாக இருந்து அவர்களுக்கு எந்த யார் சிவபுரம் புகுந்து இருந்தவார் இசைப்பாம். அவர்களை மந்திரிகளாக்கிய பிறகு பெருமான் தன் கைலாயம் போனாராம். எனவே பன்றி குட்டிகளை மஞ்சள் ஆக்கிய படலம் இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஆதிநாயகன் திருவுரு மறைந்தபின் அணைய கோதில் ஆறிரண்டு ஏனமா குமரரும் காலை சோதி ஆறிரண்டு அருக்கல் போல் தோன்றி அப்பொறுப்பில் ஓதி ஆய்ந்த பல் கலைஞராய் ஒருங்கி வீட்டிருந்தார். போன படலத்தில் என்ன சொன்னோம்? அது ரொம்ப சின்ன குட்டிகளாக இருக்கும் போது 12 குட்டிகளுக்கும் அந்த தாய் தந்தை இறந்து போனதுனால பெருமானே தாயாய் போய் அதுக்கு பால் கொடுத்து வளர்த்தார் என்பதை பார்த்தோம். அப்படி தாயாயிருந்து பால் கொடுத்து வளர்த்ததுனால அந்த 12 பன்றி குட்டிகளும் வளர்ந்தன. வளர்ந்த போது எப்படி அந்த மைந்தராக வளர்ந்தன, நல்ல ஒரு உயர்தினையாக மனித அந்த முகத்தோடு, ஏனையவெல்லாம் மனித பன்றி முகத்தோடு மனித உறுப்புகள் எல்லாம் பெற்று வளர்ந்தன. வளர்ந்தது மட்டுமல்ல, அவர் மடியில பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாம் ஞானம் அருமையா மதிநுட்பம் நூலோர் உடையராய் உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை திருவள்ளுவர் அமைச்சியர். அமைச்சர்களுக்கு எந்த என்ன புத்தி வேணும்? ரெண்டு புத்தி வேணும்னர். ரெண்டு புத்தி, ஒன்னு இயற்கை அறிவு இருக்கணும், இன்னொன்னு நூல் அறிவு இருக்கணும்னு சொன்னார். சொன்னார் மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு. மதிநுட்பம்ங்கிறது இயற்கை அறிவு, நூலோடு உடையாருங்கிறது செயற்கையா நல்ல பல நூல் படித்த அறிவு. இந்த ரெண்டு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. அந்த மாதிரி அமைச்சராக இருந்து அந்த நாட்டை அசைக்க முடியுமா? ஒரு வாய் அசைக்க முடியாது போடானார். திருவள்ளுவர்ல திருவள்ளுவர்ல அதுபோல் இந்த 12 அந்த பன்றி குட்டிகளாக இருந்த பெருமக்களும் மதிநுட்பம் நூலோருடையராய் வளர்ந்தார். ஆமா, அம்மா கறந்து கொடுத்த உடனே பால் குடிச்ச உடனே தோருடைய செவியன் பாடிச்சல்ல பாடிச்சல்ல வரும்போது அறம்பிடிச்சுதானே வந்தது, நானு வரேன் நானு வரேன்னு. அப்பா கூட வேணாண்டான்னு சொன்ன போது கேட்டுத கேட்கல. இங்க வந்தவொடனே எப்படி 3 வயசுல பாடிச்சு? எந்த யூனிவர்சிட்டியில படிச்சது? எந்த யூனிவர்சிட்டியில யாப்பிலக்கணம் எல்லாம் படிச்சது? ஒரு யூனிவர்சிட்டியும் இல்ல, பெருமானாக இருக்கிற பல்கலைக்கழகத்துல படிச்சது. ஞானப்பால் அப்படி தந்து ஊட்டினார். அந்த ஊட்டின உடனேயே யாருப்பா உனக்கு பால் கொடுத்தது அப்படின்னா அவர் வசனத்துல கேட்டார். இது பாட்டுல பதில் சொல்லிச்சு. அப்பா கேட்கறது ஒரு நிலையில தான் கேட்டார். அவர் என்ன பாடலா பண்ணி கேட்டார்? யார் உனக்கு பால் இந்தார் சொல் என்று கேட்டாரா? யார் உனக்கு பால் இந்தார் சொல் என்று கவிதை பாட்டி கேட்டாரா? எந்த மாமியடா கொடுத்தா வர்ற பாமியெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டதாடான்னு உடனடியில தான் கேட்டாரு. இது அவருடைய செவியன் விடையேறி சுவன் மதிப்பு. அப்ப அந்த கறந்து கொடுத்த அந்த பாலே அவ்வளவு ஞானத்தை உண்டாக்கியது. இது தாயாய் வந்து அந்த பன்றி குடி கொடுத்ததுனால அந்த ஞானம் வந்தது. அதனால் மதிநுட்பம் நூலுடையராய் வளர்ந்தாரலாம். அணையராயவர் வைகு நாள் அப்படி எல்லாம் நல்ல அருமையா அமைச்சர் தகுதிக்கு உரியவராக இருந்து அந்த 12 பேர் இருக்கும் போது ஆரை பூனல் கூடல் புனித நாயகன் அருள் தீரம் உயிர்க்கலாம் பொதுவாய் இனிய ஆவன என்பதை யாவரும் தேர. அருமை அருமை. நான் சொல்றேன் இப்ப இதுல கதையில ஒண்ணுமே இல்லை, இவங்களாம் அமைச்சராக்குனா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுவா இந்த இனி அணுகிற பாங்கும் அதன்படி நமக்கு சொல்லுகிற பாங்கும் தான் இந்த புராணத்தை படிக்கிறோம். இந்த இன்னைய வரலாறு இந்த உன் வேலையே இல்லை. இப்போ நமக்கு என்னன்னா, என்னதான் இருந்தாலும் 1000 இருந்தாலும் ராத்திரி கனவு தூங்கிட்டு கனவு தக்கு நெஞ்சு எல்லாம் சர்தா சார் நேற்று போனோம் தொழிலாளர் பணத்துக்கு, அது பண்டி குட்டிகளுக்கு போய் வந்து இவர் போய் தாயா இருந்து அது மாதிரி பாலை கொடுக்கணுமா? எனக்கு அன்னையிலிருந்தே ஒரு சுட்டல் தலையில இருந்துகிட்டு இந்த மாதிரி சுத்தல் இந்த கதையை கேட்கிற அத்தனை பேருக்கும் வந்தது. இதுக்கு ஒரு தெளிவு பண்ணணும், தெளிவு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சிக்கு உருவாகுது. அப்போ அம்மாவுக்காக இந்த நிகழ்ச்சி அல்ல, இந்த வரலாற்றை கேட்கிற நமக்கெல்லாம் ஏற்படுகிற ஒரு திரு ஐயம். இந்த அளவுக்கு வேணுமா ஆண்டவன், தான் பண்டிக்குட்டி ஆகணுமா, பண்டிக்குட்டி ஆகணுமா, அதுவும் பண்டிக்குட்டியாக நிலத்துல படுக்கணுமா, படுக்கும்போது அந்த குட்டிகள்லாம் அப்படி பால் கொடுக்க முடியாது இருக்கணுமா அப்படிங்கிறது. இந்த எண்ணம் நம் எல்லோரு உள்ளத்திலும் இருக்கிறது. இந்த எண்ணத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது. எங்கே இல்ல கையிலையில் அம்மா இருக்கிறாங்க, ஐயா கிட்ட கேக்குறாங்க, சாமி உங்க கருணையை நாங்கெல்லாம் அளக்க முடியாது, அது வந்து ஏன் என்னன்னு கேட்கவும் முடியாது, இருந்தாலும் என்ன மன்னிக்கணும் 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 சொல்லு. நீங்க போயிருந்து அது மாதிரி பண்டி குட்டிக்கு ஒரு தாய் பண்டியா இருந்து அது மாதிரி எல்லாம் பால் கொடுக்கணுமா அப்படின்னு உலக மக்கள் நினைக்கிறாங்களே, எப்படி தெரிஞ்சதுங்க? ரத்தநகரில் இருந்து ஒரு பெரிய நீண்ட கடிதம் வந்தது. இதுக்குமே கற்பனை கடிதம் வந்தது. அப்படியா, சரி எதற்காக நான் அப்படி செய்தேன் தெரியுமா? அந்த பண்டிக்குட்டிகளுக்கு அந்த பண்டிக்குட்டி தாய் மாதிரியே இருந்தால்தான் பால் குடிக்கும். நீங்க ஒரு மாடா போனீங்கன்னா நல்ல இந்த மாடாவே இருக்கட்டும், என்னது மேல இருக்கிற உலகத்தில் இருக்கிற என்னது, ஆமா அல்லவா, இந்த கற்பகதேரு காமதேனும், நீங்க காமதேனா வந்தா மட்டும் குடிச்சிடுமா, அது பாட்டு ஓடி விடும், ஏன் முட்டு முடாதுன்னு அல்லவா. அந்த இதுக்கு அப்படி வந்தால்தான் அது சுவையா குடிக்கும். அப்ப அது மனமகிழ்ச்சியோடு குடிக்கணும்னு சொன்னா எப்படி வரணும், அப்படி வந்தாதான் குடிக்கும். நீங்க வேற அப்படியே காமதேனுவா வந்த உடனே அதெல்லாம் வந்து போய் குடிச்சிடாது. அது மட்டுமல்லம்மா, என் அளவுல சாதாரண எறும்புல இருந்து நீ சொல்ற காண்டா மிருகம் பெருசா இருக்குங்கிற வடிவில் அது வரைக்கும் வேண்டாம். நீ நினைக்கிற புல்லாகி கூடாய் அதிலிருந்து நீ நினைக்கிற மனிதராய் தேவராய் வரைக்கும் எல்லா உயிர்களும் என்னுடைய உயிர். எனக்கு இது அறிவுடைய உயிர், இது அறிவற்ற உயிர், இது வந்து காட்டுல இருக்கிறது, இது நாட்டில் இருக்குது, இது சட்டை போட்டிருக்கு, சட்டை போடாம இருக்குது, ஆணா இருக்குது, இது பெண்ணா இருக்குது, எனக்கு பாகுபாடு. அப்ப என்ன அளவுல புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி அதிலிருந்து தேவராய் சுஞ்சரி எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். எனவே என் அளவில எல்லா உயிரினங்களும் ஒரே தன்மை வாய்ந்தன என்பதும், எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த வடிவில் சென்றால் அந்த உயிர்கள் கரையேறும் என்பதும் எனக்கு தெரியும், ஆதலால் அவ்வாறு செய்தேன். அதை தான் இப்ப அந்த அம்மா கேட்க சொல்றாளா. செவ்விலங்கி நும்பையவாய் அந்த அம்மா கேட்கிறா, போயும் போய் நீங்க விலங்கிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான விலங்கு, ஏன் அது வந்து கழிவை திங்கும், மனித இனத்தினுடைய கழிவையே திங்கும், அதனால அது வந்து இடிந்தது அல்லவா. வெவ்விலங்கினும் வெய்யவாய் அசேதன விலங்காம், அசேதனம்னா அறிவற்றது, அறிவற்றதாக இருக்கும். யுவிலங்கு எயித்து ஏனமென் குருடை கட்டி இறங்கி, அவ்வளவு கீழ்பட்ட தரமில்லாத ஒரு பண்டிக்குட்டிகளுக்கு பொறுக்காக கைவிலங்கினை எய்த நீ, கை விலங்கினாரு, கை கையை உடைய விலங்கு இது யானை. நீ எத்தனையோ யானையை, சமணர்கள் இட்ட யானையை, மற்ற அந்த முனிவர்கள் விட்ட யானையை, இந்த யானையெல்லாம் அழித்த நீ, இந்த கேவலம் போய் அதுவும் விலங்குல மோசமான விலங்கா இருக்கிற அது பண்டிக்குட்டி, அதுக்கு தாயா போய் இப்படி குடிச்சீங்கருணையாய் முளை தந்து இவ்விலங்கு அறிவகத்தியது யாதன. அதனாலதான் நீ எந்த வடிவு எடுத்தாலும் நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம், இந்த பன்றியாயிருந்து அதுல போய் அதுக்கு தாய்க்கு முளை கொடுத்து இப்படி கொடுத்தேனே, இது நேத்துல இருந்து எங்களுக்கு சங்கடமா இருக்குது போங்க அப்படின்னு அதுக்கு சொல்லுகிறாராம் ஆண்டவன். அகில வேதமும் ஆகம பேதமும் நம்மை. நீ உலகத்தில் இருக்கிற நான்மறைகளோ அல்லது ஆகமங்களோ என்னை என்ன சொல்லுவது தெரியுமா? என்னை எப்படி சொல்லுவது தெரியுமா? எப்படி சாமி சொல்லுது? சகல ஜீவ தயாபரன் என்று சொல்லுது. சகல உலகத்துல உயிர்கள் என்றிருந்தா அத்தனை அந்த சகல ஜீவன்களுக்கும் தயாபரன். அத்தனை உயிர்களுக்கும் வேற்றுமை இல்லாமல் கருணை செய்கின்றவன் என்று எது சொல்லுகின்றன? எல்லா வேதங்களும் எல்லா ஆகமங்களும் சொல்லுகின்றன. எனவே சகல ஜீவ தயாபரன் என்று உரைத்தாழ்வால் என்று அப்படி சொல்வதனால இகலில் சேதனம் அசேதனம் ஆகிய உனக்கு வேற்றுமை இருக்கலாம். இது அறிவுடையவங்க, இது அறிவற்றவங்க, இது வெள்ள சட்டை போட்டிருக்கு, இது வந்து மட்டமான சட்டை போட்டிருக்கு என்று உனக்கு வேற்றுமை இருக்கலாம். உனக்குன்னா மக்களாகிய உங்களுக்கு நல்லவா? எனக்கு அந்த வேற்றுமை இல்லை. அது அறிவுடையதா இருந்தாலும், அறிவற்றதா இருந்தாலும், மக்களாயிருந்தாலும், விலங்காயிருந்தாலும், புல்லாயிருந்தாலும், பூண்டாயிருந்தாலும், சகல ஜீவ தயாபரன் என்று என்ன சொல்லுகின்றன? வேதங்கள் முழங்குகிறன. எல்லா உயிர்களுக்கும் அவன் தயை செய்கின்றவன், கருணை செய்கின்றவன், வேற்றுமையின்றி கருணை செய்கின்றவன் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்புக்கு காரணம் என்னவென்றால் என் மனசில் அப்படி இருப்பதனாலதான். ஆதலால் இப்பொழுது நான் என்ன செய்தேன்? இகலில் சேதனம் அசேதனம் ஆகிய இரண்டும் புகழில் வேறல. அது எனக்கு ஒன்றும் வேற்றுமை கிடையாது. எமக்கு அவை பொதுமைய என்னளவில் எல்லாம் என் பிள்ளைகள் தான், எல்லாம் என் பிள்ளைகள் தான். ஒரே சேரும் 84,000 யோனி வேதங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான். இதுதான் அந்த மாதிரி ஞானிகளுக்கும் வரணும். ஞானிகளுக்கு என்னன்னு கேட்டா எல்லாரும் தன் மக்கள்னு வரணும். ஏன்னா இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கனால இறைவன் என்ன நினைக்கிறான், இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் அந்த இறைவனையே உள்ளத்தில் தேக்கி அறிவுள்ள நினைப்பார். அதனால சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. கவுந்தடிகள் கொஞ்சம் எட்ட இருக்கிறார். எப்பா எட்ட இருக்கிறார். போக்கும் வரவும் புனருமிழா புண்ணியனி ஆனா காக்குமியும் காவலனி சில நிமிடங்களில் காண்பறிய பேரொழி அப்படின்னு அப்படியும் இருக்குது. என்ன பண்றது? அதனால இருக்கட்டும். என்ன சொன்னேன்? கவுந்தடிகள், கவுந்தடிகளோடு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது ஏறத்தாழ மதுரை நெருக்கம் அந்த இடத்துல தங்குறாங்க. தங்கும் பொழுது அருமையாக கவுந்தடிகள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது ரெண்டும் கணவன் மனைவியுமா இருப்பது கோவலன் கண்ணகி, ரெண்டாவது நடுப்புற பிரிந்தவங்க, பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பேசல, அப்படி வர்றாங்க, நடந்து வர்றாங்க. ஆதலால் ஒரு இடத்துல தங்கும் போது அவங்க ரெண்டு பேரையும் தங்க சொன்னார். இங்க தங்குங்களேன், கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு யார சொன்னாரு? கோவலன் கண்ணிய சொல்லிட்டு தான் வந்து ஒரு 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 30-40 அடி தாண்டி உட்கார்ந்தார். ஏன்? ஒரு கணவனும் மனைவியுமா இருக்கும்போது அவங்களோட கூட இருக்கக்கூடாது. ஒரு துறை எட்ட இருக்கணும். நான் இதை பையன்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். ஏண்டா நாளைக்கெல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணு மாப்பிளைய அழைச்சிட்டு வான்னு சொன்ன எப்படி அழைச்சிட்டு வரணும் தெரியுமா? அக்கா அத்தான் கூடவே கூட உட்காரக்கூடாது. இதுதான் அக்கா அத்தானை உட்கார வச்சுட்டு எல்லாம் சரிமாறுங்கக்கா, நான் பெட்டி பாத்துக்கிறேன்னு ரெண்டு சீட்டு தாண்டி உட்காரணும். இதை சிலப்பதிகாரம் தரும் அறவுரை. ஆமா, ஏன்னா புது தம்பதிகள் சரிங்களா, அது பஸ்ல வருதுன்னா ஏதாவது பேசிட்டு இருக்கோம். இவன் எங்க கூடவே இருந்தான், ஆனா அழைச்சிட்டு வர்றான். என்ன பண்ணும்? பெட்டிக்கிட்டுலாம் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அக்கா, நான் வச்சுக்கிறேன் அத்தான், நீங்க இருக்கத்தான் என்று ரெண்டு சீட்டு தாண்டி உட்காரணும். எது தருகிற பாடம்? சிலப்பதிகாரம் தருகிற பாடம். இங்க கவுந்தடிகள் சொன்னா நீ மாப்பிள்ளைய அக்காவை அழைச்சிட்டு வரும்போது தெரியும். அது மாதிரி புது தம்பதிகள் கணவன் மனைவியா இருக்கும் போது கூட கூடவே நிற்கப்படாது. இதுக்கு மேல சொல்லப்படாது. அதனால எனவே இந்த கோவலன் கண்ணிக்கு இருக்கிறாங்க, அந்த அம்மா எட்ட இருக்குது. சிலப்பதிகாரம் எல்லாம் பார்க்கணும்னு பொதுவா காப்பியங்கள் இவரும் கதை சொல்ல வந்தது. அதுக்கு ஒன்னு எழுதிட்டு போறேன். இந்த மாதிரி ஒரு காப்பியா பாடலுடைய நோக்கமே ஆங்காங்கும் சமுதாயத்துல நல்ல அறங்களும் அந்த நல்ல வாழ்க்கையும் பண்பாடும் வளரணும் இருக்கிறாங்க. அதனாலதான் இலக்கியம் பேசுறேன்னு அதை பேசணுமே தவிர இவ பெருசா அவ பெருசான்னு சண்டை போட்டு கூடாதுன்னு நான் சொல்றேன். கேக்குறவன் என்ன நினைப்பான், ரெண்டு ரெண்டாப்பே ரெண்டும் கலண்டாப்பேன்னு போடுவான். பண்பாடுகளை எடுத்து சொல்லுங்கப்பா, நாட்டுல பண்பாடுல குறைஞ்சு கிடக்கு, அதுக்கெல்லாம் இலக்கியம் படிக்கும். விட்டு துவச்சு விட்டு வேற என்னமோ போட்டு சாட்டு போட்டீங்க, நாடு உருப்படுமா? உருப்படுமா, சத்தியம் உருப்படும். அதனால இது மாதிரி பண்ணணும்.